அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் காரைக்குடி கவிதா நர்சிங் ஹோம் திருமதி டாக்டர் கவிதா ரமேஷ் அவர்கள் உலக கருவிகள் தினத்தை முன்னிட்டு கரு வளர்ச்சி குறைபாடுகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
இல்லறம் ஒரு நல்லறம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவியாக ஒரு தம்பதியினராக வாழக்கூடிய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. இதில் வந்து அடுத்ததாக நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா குழந்தை. திருமணமாகி அடுத்ததாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு காரணம் சூழ்நிலை உருவாகுது. அப்படிங்கிறப்போ இப்போ உள்ள அறிவியல் வளர்ச்சி பரிமாணத்தில் எத்தனையோ மாற்றங்கள் உருவாகி குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு தம்பதியினரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மருத்துவத்துறையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று கருவியல் தினம், இன்றைய தினத்தில் இதை பற்றிய பல தகவல்களையும் மருத்துவர் வந்து விரிவாக கூற இருக்காங்க. குழந்தையின்மை ஏற்பட காரணங்கள் என்ன?
பொதுவாக குழந்தையின்மை என்று எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம் என்றால் குழந்தையின்மை என்றாலே அது பெண்தான் காரணம் என்று குறை சொல்லும் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது முற்றிலும் தவறு. ஏனென்றால் குழந்தையின்மைக்கான காரணத்தில் 30% காரணம் பெண்களிடமும், 30% ஆண்களிடமும், 30% இருபாலரிடமும், 10% கண்ணுக்கு தெரியாத குறைபாடுகள், அதாவது இரண்டு பேருமே நார்மலாக இருப்பாங்க பட் கழுவுற மாட்டாங்க அப்படின்னு நம்ம ப்ராடாக பிரிக்கிறோம். இதில் 30% பெண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, ஃபஸ்ட்டு யூட்ரஸில் ஏற்படுற கட்டிகள், கருக்குழாயில் ஏற்படுற அடைப்புகள், கருக்குழாயில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ், நீர்க்கட்டிகள், முட்டைப்பையில் ஏற்படுற நீர்க்கட்டிகள், முட்டைப்பையில் ஏற்படுற சாக்லேட் கட்டிகள், அதுபோக இன்ற வாழ்வியல் சூழ்நிலையினால் பெண்கள் வந்து அதிக வயது ஆகி தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கிய காரணம். வாழ்வியல் முறை மாற்றம்னால வந்து சாப்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போகும்போது பருமன் ஜாஸ்தி ஆகுது, அது ஒரு முக்கிய காரணமாக தான் பெண்களில் நாங்கள் சொல்கிறோம். இதே ஆண்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விந்தணு குறைபாடு தான் வந்து முக்கியமான காரணங்களாக காணப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி வந்து குளோபல் வார்மிங்கு, ஆஸ் வெல் அஸ் அவங்க வேலை பார்க்குற வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட், இரவு பகல் பாராமல் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதிக தூக்கம் இல்லாத காரணம், சாப்பாடு பழக்க வழக்கங்களில் ஏற்படுற மாற்றம், ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது, ரெண்டாவது வந்து என்னென்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இப்பமான நாடு, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கிளாத்ஸ்னால் வேஷ்டி அந்த மாதிரி உடைகள், அதை தவிர்த்து ஜீன்ஸ் அந்த மாதிரி ஒரு திக்கான உடைகள் அணிஞ்சிக்கிறது, இது எல்லா காரணமே சேர்ந்து வந்து பொதுவாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நார்மலாக விந்தணுக்கள் வந்து ஒரு அதிகப்படியான எண்ணிக்கையிலையும் ஒரு நீந்திரத்தன்மை அதிகமாகவும் ப்ளஸ் வரும் குவாலிட்டியான விந்துக்களாக இருக்க வேண்டியது எல்லாமே குறைஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு விந்து குறைபாடை ஏற்படுது. ஒரு சில பேருக்கு வந்து விந்து வரக்கூடிய குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு எசோஸ்போமியா அப்படின்ற கண்டிஷனும் உருவாகுது. 30% காரணங்கள் இதில் வந்து பெண்களிடமும் இருக்குது, ஆண்களிடமும் இருக்குது. ஆனால் ஒரு 10% மக்களுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து எல்லா டெஸ்ட்லேயுமே நார்மலாக இருப்பாங்க பட் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம காரணங்களாக வந்து விரிவாக சொல்லணும்.
மேடம், குழந்தையின்மை அப்படின்னா என்ன?
ஒரு திருமணமான தம்பதி தங்கு தடை இல்லாத ஓராண்டு குடும்ப வாழ்க்கைக்கு பிறகும் கருவுறவில்லை என்றால் அந்த நிலைமையே நாம் பொதுவாக குழந்தையின்மை என்று கூறுகிறோம்.
குழந்தையின்மை அப்படிங்கிறது யாருக்கு ஏற்படும்? அதே போல் இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்க மேடம்.
மிகவும் ஒரு நல்ல கேள்வி ப்ளஸ் ஒரு நீளமான கேள்வி. குழந்தையின்மையை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்குவோம். முதல்ல ஒரு வருஷம் ஆயிட்டாலே அப்படின்னாலே அந்த தம்பதியினர் வந்து காலதாமதம் பண்ணாமல் இந்த துறை சார்ந்த நிபுணரை முதல்ல பார்க்க வேண்டியதுன்றது முதல் அவசியம். ஏனென்றால் பல பிரச்சனைகள் வந்து அவங்க காலதாமதம் இல்லாமல் டாக்டர்கிட்ட போய் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டயத்துக்கு எடுத்துக்கும் போதே சாதாரணமான ஒரு வைத்திய முறையிலே அவங்களோட பிரச்சனைகள் சரியாயிடுதுன்றது தான் உண்மை. இப்போ குழந்தையின்மைக்கான பிரச்சனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கணவன் மனைவி குழந்தை இல்லை அப்படின்னா டாக்டரை ரெண்டு பேருமா சேர்ந்து போகிறது தான் நல்லது. ஏனென்றால் பெண்ணிடம் மட்டும் குறைபாடுகள் இருப்பதில்லை, ஆணிடமும் குறைபாடுகள் இருக்கின்றன. இதில் எங்கு குறைபாடு இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை, யாருக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அந்த ஃபோக்கஸ்டாக கொடுக்கும்போது இதுக்கான பிரச்சனைகள் ஈஸியாகவும் சரியாகுது, நிறைய செலவினங்களும் இல்லாமல் சரியாகுது. இப்போ பெண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பெண்கள் முதல்ல வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி டேக்கிங் ரெண்டு பேர்கிட்டமே எடுப்போம். அவங்க சரியாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்களா, அவங்களுக்கு பர்சனலாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற பேசிக் ஹிஸ்ட்ரி டேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ், பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, ஹீமோக்ளோபின், சுகர் இதெல்லாம் நார்மலாக இருக்கா, ஸ்கேனில் அவங்களுக்கு கர்ப்பப்பையோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கா, முட்டைப்பையில் நீர்க்கட்டிகள் எதுவும் இருக்கா, சாக்லேட் சிஸ்ட் இருக்கா என்பன போன்றவற்றை முதல்ல பார்ப்போம். ஆண்கள்கிட்ட வந்து பேசிக் டெஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா செமன் அனாலிசிஸ் தான். அது போக மற்ற சில பிளட் டெஸ்ட்டை நம்ம பார்ப்போம். இதில் இந்த ஆரம்பகட்ட பரிசோதனையிலே வந்து யார்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அது மேஜர் ப்ராப்ளமாக மைனர் ப்ராப்ளமான்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ பெண்கள்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏற்பட்டுற ஃபைப்ராய்ட் கட்டிகள் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லா கட்டிக்கும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. அது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, அதோட சைஸ் என்ன, அது ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து கர்ப்பப்பையோட உட்பகுதியில் அமைஞ்சிருக்கு, அது குழந்தை வளர்கிறதுக்கு தடையாக இருக்குது, ப்ளஸ் விந்து போகிற பாதையில் அடைச்சிட்ருக்கு, இந்த மாதிரி சில இடங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுது. மற்றபடி கர்ப்பப்பை வெளிச்சுவத்தில் இருக்க கட்டிகளுக்கு நமக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுறதில்ல. ரெண்டாவது நீர்க்கட்டிகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் அந்த பேஷண்ட்டுக்கு பேசிக்காக சொல்லணும். எக்ஸாம்பிள் டயட், எக்ஸசைஸ், வெயிட் ரிடக்ஷன், ப்ளஸ் ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இப்போ கருமுட்டை வளர்ச்சின்றது இருக்காது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்க்கு, ஜென்ரலி பார்த்தோம்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அப்போ அதற்கு தேவையான மருந்துகளை கொடுத்து கருமுட்டை வளர்ச்சியை கண்காணித்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கலாம். சாக்லேட் சிஸ்டன்ற கண்டிஷனையும் வந்து நம்ம அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. அந்த கண்டிஷனுக்கு நமக்கு சர்ஜரி சில பேருக்கு தேவைப்படுது. ரொம்ப சின்னதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து குழந்தையை பெறத்துக்கான வாய்ப்புகளை சீக்கிரம் அதிகப்படுத்திக்கணும். இதே மேல் இன்ஃபர்டிலிட்டி அதாவது ஆண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பேசிக் செமன் அனாலிசிஸில் விந்துக்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, விந்துக்களோட நீஞ்சிற தன்மை எவ்வளோ இருக்குது, விந்துக்களோட அமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அது அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பேசிக் அட்வைஸ் என்ன அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது உடம்பை வந்து வெப்பத்தை வந்து குறைக்கிறது, இரண்டு நேரம் குளித்தல், சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணுறது, வேஷ்டி களி மாதிரி உடைகள் அணிஞ்சுக்கிறது, ப்ளஸ் தூக்கம் ஒரு 8 மணி நேரமாவது கண்டினியூஸ் ஸ்லீப்பிங்கு, தண்ணி அதிகமாக குடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிக்கிட்டு ஒரு சில பல மைல்டாக ஒரு ரிடக்ஷன் ஆன ஒரு ஸ்பாம் கவுண்ட்டுக்கெலாம் ட்ரீட்மெண்ட்ன்றது தேவையில்லை, இந்த லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாலே போதும், ரொம்ப சிவியர் ஒரு விந்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான மேற் சிகிச்சைகளையும் அவங்களுக்கு அறிவுறுத்தி ஒரு குறிப்பிட்ட காலம்ன்றதை அவங்களுக்கு கொடுத்து நார்மலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் அவங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னா ஐயுஐன்ற அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். ஐயுஐ என்றால் என்ன, என்றைக்கு பெண்ணுக்கு ஓவலேஷன் அதாவது கருமுட்டை வெளியாகுதோ அந்த நாளில் ஆண்களோட விந்துக்களை வந்து பிரிச்செடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விந்துக்களை மட்டும் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துறது தான் வந்து ஐயுஐன்று சொல்லுவோம். அது சில பேருக்கு ஒரு 15-20% மக்களுக்கு வந்து குழந்தையின்மை குறைபாடை போக்குகின்றது. இதுலேயும் கன்சீவ் ஆகாதவங்க, ரொம்ப நாள் பட்டு குழந்தை இல்லாதவங்களை நம்ம ஐவிஎஃப்ன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். ஐவிஎஃபில் பெண்களிடம் கருமுட்டைகளை உருவாக்கி அந்த உருவாக்கப்பட்ட முட்டைகளை வெளியில் எடுத்து அந்த நாளில் ஆண்களுடைய விந்துக்களை அந்த முட்டைக்குள்ளே செலுத்தி அதை பாப்பாவாக உருவாக்கி அதை 5 நாட்கள் இன்குபேட்டர் என்ற கருவியில் வளர்த்து நல்ல குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அதை பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் கரெக்டான நாள் பார்த்து எடுத்து செலுத்துறது தான் வந்து ஐவிஎஃப் என்று சொல்கிறோம். இதில் கடைசி ஸ்டெப்பான ஐவிஎஃப் வந்து உண்மையில் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் செய்தால் போதும். மற்றபடி நிறைய தம்பதியினருக்கு இந்த மாதிரி சிகிச்சைன்றது தேவைப்படுறதில்லை. நார்மலாக ஒரு கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து சில இம்பார்ட்டண்ட் மெடிசன்ஸ் கரெக்டாக இங்கே எந்த விவரங்களை தெரிஞ்சுக்கணுமோ அந்த விவரங்களை தெரிஞ்சுட்டு அதை கரெக்டாக பின்பற்றினாலே வந்து நம்ம நார்மலாகவே எல்லா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கன்சீவ் ஆவாங்க. ஐவிஎஃப் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற சிகிச்சைன்றது ஒரு கிடையாது. ஸோ இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும்.
இவ்வையகத்தில் மகிழ்ச்சியாக வாழ எத்தனையோ வழிகள் உண்டு. நம் முயற்சி செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும், முயற்சி எடுத்தால் வெற்றி பெறவும் முடியும். நம்பிக்கையுடன் செயல்படுவோம், நம் வாழ்க்கையையும் உயர்த்துவோம். கருவியல் தினமான இன்று குழந்தையின்மைக்கு பற்றிய தகவல்களையும் அதற்கான சிகிச்சை முறைகளையும் விரிவான வகையில் தகவல் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை நேயர் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
இதுவரை உலக கருவியல் தினத்தை முன்னிட்டு கரு வளர்ச்சி குறைபாடுகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்கிய காரைக்குடி கவிதா நர்சிங் ஹோம் திருமதி டாக்டர் கவிதா ரமேஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.